ගරෝ ඒම් හිස්පුල්ලා පන්තිතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව ප්‍රවේශාලර් අවර්ගලේ, மீன்பிடி அமைச்சின் மீதான விவாதத்திலே கலந்து மிகவும் சந்தோஷமடைகின்றேன். குறிப்பாக இந்த அமைச்சை மிகச்சிறப்பான முறையிலே தலைமை தாங்கி மக்களுடைய மீனவர்களுடைய பிரச்சினை அடையாளம் கண்டு அவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும், அதேபோன்று எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதி அமைச்சர் ரட்ன கமகி அவர்களுக்கும் அமைச்சினுடைய செயலாளர்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கடந்த எனக்கு முன்பு பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கடந்த 35 வருட காலம் எதுவுமே செய்யாமல் நாங்கள் ஏதோ தேங்காய் திரிவிட்டு வெறுமனே பாராளுமன்றத்துக்கு வந்து இப்பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கோமாவில் இருந்து வந்துவிட்டு அவர் பேசுகின்றார். இங்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம், அந்த ஹாபரை 35 வருடத்துக்குள்ளே கட்டி அதுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு இன்னும் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை. அதைத்தான் கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே கடந்த ஒரு வருட காலமாக, கடந்த 25ஆம் ஆண்டு பட்ஜெட் வந்தபோது 24ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே கூட நான் எழும்பி கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே இந்த வாழச்சன ஹாபரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன். அதேபோன்று 3 தடவைகள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். பாராளுமன்ற அமைச்சு குழு கூட்டத்திலும் நான் ஒரு அதை எழுப்பி அதிலும் பேசிய போது கௌரவ அமைச்சரும் அந்த அமைச்சனுடைய பிரதி அமைச்சர் செயலாளர் எல்லோரும் எங்களுக்கு உறுதிமொழி வழங்கினார்கள். இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே நாங்கள் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வோம் என்று. ஆகவே அந்த அடிப்படையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் சுமார் 350 மில்லியன் ரூபாய்களை வாழச்சேனை ஹாபரினுடைய விஸ்தரிப்புக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்காக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சினுடைய நன்றி. மட்டக்களவு மாவட்ட மக்களின் சார்பில் விசேஷமாக அது அந்த ஹாபர் மட்டக்களவு மாவட்ட மக்கள் மாத்திரமல்ல, பொத்துவில் தொடக்கம் முழு அம்பாறை மாவட்ட மக்களும் மட்டக்களவு மாவட்ட மீனவர்களும் பாவிக்கின்ற ஒரு துறைமுகம்தான் வாழச்சேனை துறைமுகம். ஆக அந்த அடிப்படையிலே அந்த மீனவர்களின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமனே எதிர்கட்சிகளின் மீது சேறு பூசிக்கொண்டு தங்களுடைய அரசியலை செய்யாமல் தயவு செய்து காலங்களில் என்ன நடந்தது என்பதை விடயங்களை புரிந்து கொண்டு எதுவுமே தெரியாமல் இங்கு வந்து விரும்பியதை எல்லாம் பேசலாம் என்று நினைக்காமல் உங்களுக்கு தரப்படும் நேரங்களை மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற ஒரு சபையாக இதை நீங்கள் இந்த உயர்ந்த சபையை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த கௌரவ பாராளுமன்றத்திற்கு அறிவுரை கூற விரும்புகிறேன். மீன்பிடி அமைச்சு என்பது ஒரு முக்கியமான அமைச்சு. இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மீன்பிடி அமைச்சோடு தொடர்புபட்டவர்கள். கிட்டத்தட்ட இந்த அமைச்சு ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 300 பில்லியன் ரூபாய்களை மீன் ஊடாக வெளிநாட்டு கேட்பது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான அமைச்சு. ஆகவே இந்த அமைச்சினுடைய பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு, சிறிய பெரிய மீன்பிடியாளர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கின்றார்கள். எனக்கு முன் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே விடயங்களை பற்றி சொன்னார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர்களுடைய படகுகள் காணாமல் போதல் பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஈடுபடுகிறது. ஆகவே அதற்காக நீங்கள் அவர்களுக்கு GPS லைஃப் ஜெக்கெட் போன்ற முக்கியமான உபகரணங்களை நீங்கள் அதிகமாக வழங்க வேண்டும். அதேபோன்று சிறிய மீனவர்கள் ஆத்திலே அல்லது சின்ன குளங்களிலே ஈடுபடுகின்றவர்கள் கடந்த காலங்களிலே மீன்பிடி வள்ளங்கள் மீன்பிடி உபகரணங்கள் கொடுக்கப்பட்டது, நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டது. அதேபோன்று நீங்கள் அதன் ஊடாக தொடர்ந்தும் இப்பொழுது அதிகமான விலைகள் காரணத்தினாலும் பொருளாதார சுமை காரணமாகவும் பல மீனவர்கள் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியாமல், ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே அதற்குரிய நடவடிக்கை சந்திப்பதாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் அவர்களுக்கான விடமைப்பு, குடிநீர், கல்வி, சுகாதார அடிப்படை வசதிகள், அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் மிக மோசமாக இருக்கிறது. பல மல்டி டே போட்டுகளை வைத்திருக்கிறவர்கள் கூட மிக கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய
மீன்
சபாபத்துமா மட்டும் வினாடி அத்தியனவா வினாடி கதாக்கள் தினமா ஆகவே இதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதே போன்று ஆறு குளங்களிலே மீன்களை வளர்க்கின்றவர்களுக்கான மீன்களை வழங்குவது, அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் சென்சம்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு எங்களுடைய பொத்துவில் பாராளுமன்ற கௌரவ வாசகர்கள் இருக்கிறார்கள். ஒலிவிலே அங்கிருக்கின்ற பொத்துவில் பிரதேச மீனவர்களது நலன் கருதி ஒரு ஐஸ்பெக்டி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். நிறைய பேர் அங்கு தொழிலாளர்கள், இதுவரை ஐஸ்பெக்டி உருவாக்கப்படவில்லை, உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அப்பிராந்தி நன்மை அடைவார்கள். அதே போன்று பொத்துவில் மீனவர் நலன் கருதி மீன்பிடி துறைமுகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். சின்ன உள்ளே கட்டுக்கல்லியில் மீன்பிடி கிராமம் ஒன்று அமைக்கவும், அது அங்கு ஒரு மீன்பிடித்த அமைப்பு கௌரவ அமைச்சர்வர்கள் நீங்கள் ஒரு என்கரேஜ் ஒரு மீன் படகளை கட்டுவதற்கான சிறிய ஒரு சொல்லுங்க மினிஸ்டர் இறங்கு துறை ஒன்றை நீங்கள் சொல்லுங்க சார். ஆகவே ஒரு இறங்கு துறை ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் கௌரவ அமைச்சர்வர்கள் தொடர்பிலே உரிய நடவடிக்கை எடுக்கின்றேன். அதே போன்று பொத்துவில் அருகம்பை ஊரணி கோமாரி பானம கலப்புகள் அந்த இடங்கள் அளவு செய்யப்பட்டு கெசட் பண்ணப்பட்டு அந்த மீனவர்களுடைய தேவை ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களுக்கான நவீன ரக மீன்பிடி வழங்கி அவர்களுடைய வாழ்விலும் ஒரு மரத்தின் சம்பந்தம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று மட்டக்களப்பு மஞ்சொந்தொடுவாய் கிராமத்திலே இருக்கின்ற மீனவர்களுக்காக ஒரு ஜெட்டி ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் கிட்டத்தட்ட மிக கஷ்டப்படுகிறார்கள் போட்டுகளை திருத்துவதற்கு, போட்டுகளை வைப்பதற்கு, அவர்களாகவே அங்கு ஒரு மீன்பிடி அமைக்கப்பட வேண்டும். அதே போன்று ஓட்டமாவடி மீராவோடை ஓட்டமாவடி பிரதேச ஓட்டமாவடி மீராவோடு அணைக்கட்டு கட்டப்பட்டு அங்குள்ள மீனவர்கள் தங்களுடைய மீன்களை பிடிப்பதற்கு வசதியான ஒழுங்கல் செய்யப்பட வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். I wish to sincerely thank the Honorable Minister of the Science and Technology and Digital Economy. I'll wind up within 2 minutes, sir. One of the most important ministries of shaping Sri Lanka in future. First, I wish to sincerely thank the Honorable Minister for the significant initiatives already taken to strengthen the digital ecosystem, upgrade ICT infrastructure and promote innovation across the country. These measures are essential to position Sri Lanka within the rapidly evolving global technological alliance. Honorable Minister, in today's world, high speed connectivity is not a privilege, it is a necessity. While progress has been made, large gaps remain between urban and rural areas. In this context, I strongly urge the Honorable Minister to prioritize the eastern province. Still, Eastern Province faced weak broadband coverage, poor fiber connectivity and limited access to advanced ICT facilities. Strengthening digital infrastructure in these areas will unlock new opportunities for thousands of students and young entrepreneurs. Since the Eastern Province has enormous potential to become a regional technology hub, I propose the following initiative: establishment of a national science and technology innovation center in Datiklo, a state of the art center focusing on robotics, AI, biotechnology, renewable energy technologies. This will support research. Finally, startup digital entrepreneurship support tech startup incubation center, training for youth on coding, AI and digital services, expansion of BPO and IT service centers in Batikro and Ampara. This will create employment for thousands of youth people, especially women. Thank you, sir. Thank you. Right.